Order, please. Honorable Thiruratna Singham will take the chair.
தொடருங்கள்.
நன்றி. தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே, கைத்தொழில் வாணிப அலுவல்கள் நீண்டகால இடம்பெயர்ந்த நபர்களின் மீள்குடியேற்றம், கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி, தொழில் பயிற்சி மற்றும் திறன்கள் அபிவிருத்தி அமைச்சினால் கம்பெனி சட்ட திருத்த சட்ட மூலத்தில் பேச அனுமதித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்று இலங்கையில் பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கொள்கலன்களில் கழிவுகளை கொண்டு வந்து அந்த கழிவு கொள்கலன்களை இலங்கை துறைமுகத்திலிருந்து வேறொரு நாட்டிற்கு வேறொரு இடத்திற்கு மாற்ற முற்பட்ட போது அதை சுங்கத்துறையினர் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தங்களுடைய அமைச்சு சார்ந்து கம்பெனிகளுடைய விதிமுறைக்கு அமைவாக அனுமதிகள் கொடுக்கப்படுகின்ற அமைச்சென்ற வகையில் இந்த அமைச்சில் பல இதே போன்ற விடயங்கள் முன்பு நடைபெற்றிருக்கிறது. நான் இந்த பாராளுமன்றத்தில் கூட அந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக இன்னொரு நாட்டிலிருந்து பாக்கை கொண்டு வந்து அதை துறைமுகத்தில் வைத்து இலங்கை பாக் என்று சொல்லி இந்தியாவுக்கு அனுப்பியவர்களும் தங்களுடைய அமைச்சில் முன்பிருந்தார்கள். ஆகவே இந்த தங்களுடைய அமைச்சில் ரீதியான கம்பெனிகளுக்கு அனுமதிகள் வழங்கப்படுகின்ற போது அந்த அனுமதிகளில் உண்மையான நிலைகளை கண்டறியாமல் கண்மூடித்தனமாக அரசியல் ரீதியாக பணத்துக்காக அனுமதிகளை வழங்குகின்ற ஒரு அமைச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில நாட்கள் எப்படி இருக்கிறது என்பதை தெரியவில்லை. ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் போகத்தான் அதனுடைய உண்மையான நிலைகள் தெரியும். ஏனென்று சொன்னால் முன்பிருந்த அமைச்சர் மாறியிருக்கலாம். ஆனால் அமைச்சால் நியமிக்கப்பட்ட தங்களுடைய நிறுவனங்களுக்கு கீழிருக்கின்ற அமைச்சினுடைய நிறுவனங்களுடைய தவிசாளர்கள் முன்பிருந்த அமைச்சரால் நியமித்த அதே தவிசாளர்கள் தான் இன்றும் அந்த நடவடிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அமைச்சினுடைய பதிலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டதா அல்லது முன்பிருந்த அமைச்சருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்பது சந்தேகமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த தவிசாளர்களில் ஒரு சில தவிசாளர்களில் ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் அந்த தவிசாளர்களில் புதுசாக வந்த அமைச்சர்கள் எந்தவிதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தொடர்ந்து அவர்களை தவிசாளர்களாக நிறுத்தி இந்த அமைச்சை கொண்டு செல்கிறார்கள். ஆகவேதான் இந்த சந்தேகங்கள் எழுகிறது. குறிப்பாக அண்மையில் நேற்று முன்தினம் மாவட்ட செயலகங்களுக்கு பட்டதாரிகளுடைய நியமனம் தொடர்பான பெயர் விவரங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி 27(2) விதிமுறைக்கு அமைவாக ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். வெளிவாரி பட்டதாரிகளுக்கு ஏன் நியமனங்கள் கொடுக்கப்படவில்லை, அவர்களை அலரி மாளிகைக்கு அழைத்து அவர்களை ஏன் திருப்பி அனுப்பினீர்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த நேரம் நான் உரையாற்ற கேட்டிருந்தேன், எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதியினுடைய அந்த கருத்து வந்து இன்று நாட்டு மக்களுடைய பட்டதாரிகளை மிகவும் அவன் பட்டதாரிகளினுடைய வேதனையைத்தான் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் கேட்டிருக்கிறார். அவருடைய கருத்தை நான் வரவேற்கின்றேன். இன்று அவர் இந்த பட்டதாரிகள் தொடர்பாக கூறிய கருத்து ஏனென்று சொன்னால் 2012 மார்ச் மாதம் 31 தேதி வரை பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படுகின்ற போது ஆண்டு ரீதியாக 2012 March 31 வரை வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட போது வழிவாரி உள்வாரி என்று வித்தியாசம் பார்க்காமல் ஆண்டுகளின் அடிப்படையில் அவர்கள் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெறுகின்ற ஆண்டுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினால் இந்த டெவலப்மெண்ட் ஆபிசராக நியமனங்கள் வழங்கப்பட இருக்கிறது. உண்மையில் அந்த நியமனங்கள் வழங்கப்பட இருக்கிறதுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அந்த வெளிவாரி பட்டதாரிகள் அடுத்ததாக உள்வாரி பட்டதாரிகளிலும் 2012 March 2 பட்டம் பெற்றவர்களுக்கு கூட இந்த பெயர் பட்டியலில் பெயர்கள் வரவில்லை. ஏனென்று சொன்னால் 2012 March 31 பட்டம் பெற்றவர்களுக்கு வழங்குகின்ற போது 3 பிந்தி சில பட்டதாரிகள் பட்டம் பெற்றார்கள். ஆனால் இன்று வருகின்ற கிழமை வழங்க இருக்கின்ற நியமனத்தில் கூட அதில் பட்டம் பெற்றவர்களுக்கும் இந்த நியமனத்தில் நியமன பட்டதாரிகளுடைய பெயர் விவரத்தில் அவர்களுடைய பெயரும் வரவில்லை. ஆகவே இந்த நியமனம் என்பது ஒரு அரசியல் ரீதியான நியமனமாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் பட்டதாரிகள் மத்தியில் இருக்கிறது. ஆகவே இந்த நியமனத்தை நான் இதற்கு முதல் கௌரவ பிரதமரிடம் நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். ஆண்டு அடிப்படையில் வழிவாரி உள்வாரி என்று வித்தியாசப்படுத்தாமல் அவர்களுக்கு நியமனம் வழங்க வேண்டும். நேற்று கூட நான் பிரதமர் அமைச்சினுடைய செயலாளரை சந்தித்து நான் இது தொடர்பாக கேட்டிருந்தேன். அவர்கள் வழிவாரி பட்டதாரிகளை உள்வாங்க இருக்கின்றோம் என்ற ஒரு உறுதிமொழியை கூறினார்கள். ஆனால் அதை விடுத்து பிரதமர் என்ன அடிப்படையில் இதை உள்வாங்கியிருந்தார், ஏன் இந்த வழிவாரி பட்டதாரிகளை உள்வாங்கவில்லை, அவர்களை உள்வாங்க வேண்டும் என்பது எனது கருத்தாயிருக்கிறது. கௌரவ எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்திற்கு பிரதமர் நல்ல பதிலை அளிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தலைமையாகின்ற உறுப்பினர்களே, கடந்த வாரம் திருகோணமலையில் கன்னியா வெந்நீரூற்று தொடர்பாக அங்கிருக்கின்ற மக்கள் போராட்டம் ஒன்று செய்தார்கள். அந்த போராட்டத்தில் குருமுதல்வர் தென்கைலை ஆதீனம் அவர்கள் மீது ஒரு சுடுநீர் தேயிலை சாயம் சுடுநீராக ஊற்றப்பட்டது. நான் என்ன கேட்க விரும்புகின்றேன் என்றால், அன்று அந்த சம்பவம் நடந்தபோது ஒரு பேச்சுவார்த்தைக்காக அந்த குருமுதல்வரை தென்கைலை ஆதீனத்தை போலீசார்தான் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கின்ற போது அங்கிருக்கின்ற ஒரு சில காடையர்களால் இந்த சம்பவம் நடத்தப்பட்டது. ஏன் போலீசினுடைய பாதுகாப்பில் போலீஸ் அழைத்து கொண்டு செல்கின்ற போது ஒரு மத குருக்களினுடைய பிரதான குருவுக்கு இப்படியான சம்பவம் நடந்ததை ஏன் போலீஸ் திணைக்களமோ அந்த போலீஸ் மாவட்ட அதிகாரிகளோ அல்லது அந்த நேரத்தில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளோ போலீஸ் உத்தியோகஸ்தர்களோ ஏன் இதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் போலீஸ் மாதிபர் இந்த அரசாங்கத்திடம் நான் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த சம்பவம் ஒரு பௌத்த மதகுருவுக்கு நடந்திருந்தால் இன்று இந்த இலங்கையில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன என்பதை நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்க விரும்புகின்றேன். தலைமதாங்கின்ற உறுப்பினர்களே, ஒரு மதகுருவுக்கு இந்து மதகுருக்களினுடைய பிரதான குருவுக்கு போலீஸின் முன்னிலையில் அவர்களுக்கு தெரியும், ஆர் இதை செய்தார்கள் என்று தெரியும். அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை, அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த சட்டம் ஒழுங்கு அமைச்சை வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இது தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையும் அவர் கூறவில்லை. அவர் இதை ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டினுடைய பிரதமரும் இது தொடர்பான கூடின கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த போராட்டத்தின் போது அங்கிருந்த ஒரு பௌத்த குரு ஒரு விடயத்தை கூறியிருந்தார். கத்தோலிக்க மத குருக்கள் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். நின்று கொண்டிருந்த போது அந்த கத்தோலிக்க மத குருக்களை பார்த்து அந்த பௌத்த மத குரு கூறுகின்றார், நீங்கள் திருக்கேதீஸ்வரத்தில் வளைவு கட்டுவதற்கு அனுமதி வழங்காமல் இங்கு வந்து நீங்கள் ஏன் வெளிப்பூச்சுக்காக நிற்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தை அந்த பௌத்த மத குரு அந்த நேரத்தில் கூறியிருந்தார். திருக்கேதீஸ்வர வளைவென்பது வளைவு கட்டப்பட வேண்டும், அது கட்டுப்படுவதற்கு வளைவு கட்டுப்படுவதற்கு மன்னார் ஆயர் இல்லமும் திருக்கேஸ்வர நிர்வாகமும் உடன்பட்டிருக்கிறது, அதற்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அந்த சம்பவத்தை அது ஒரு சின்ன விடயம், ஆனால் அந்த விடயத்தை மிகப்பெரிய ஒரு பெரிய சம்பவமாக இந்த இப்பொழுது உருவாக்கி இருப்பதில் இந்த அரசாங்கத்தினுடைய பங்கும் அதில் இருக்கிறது. அரசாங்கம் விரும்புகின்றது மக்கள் மத்தியில் குழப்பம் வர வேண்டும், அந்த குழப்பத்து நிமித்தம் தங்களுடைய இனப்பரம்பலை தங்களுடைய ஆதிக்கத்தை வடக்கு கிழக்கில் செலுத்தி தாங்கள் முழுமையாக தென்பகுதியை வைத்திருக்கிறது போன்ற ஒரு சிங்கள மயப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சியை வடக்கு கிழக்கிலும் வைக்க முயற்சி செய்வதற்கு இந்த சம்பவங்களை அவர்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும், மிக விரைவில் எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நான் இரண்டு தரப்பினருடன் இது தொடர்பாக பேசியிருக்கின்றேன். நேற்று கூட மன்னார் ஆயரிடம் நான் கேட்டிருக்கின்றேன். இதற்குரிய சரியான முடிவை சரியான பதிலை ஒரு நல்ல முடிவாக மிக விரைவில் இணக்கப்பாட்டுடன் இதை ஒரு செய்வதற்கு இந்த வளைவு கட்டுவதற்கு இணக்கப்பாட்டுடன் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் தற்பொழுது ஒரு சில பௌத்த துறவிகள், ஒரு சில அமைச்சர்கள், ஒரு சில ஆட்சியாளர்களில் ஒரு சிலர் இந்த நாட்டில் தாங்கள் நினைப்பதுதான் ஆட்சி என்ற ஒரு முறைக்கு, தாங்கள் நினைத்ததுதான் இலங்கையில் நடக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்கு அவர்கள் இட்டு செல்வதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கத்தோலிக்க மக்களையும் இந்து மக்களையும் பிரித்து அதில் குளிர்காய இந்த தென்பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒரு சில மத குருக்கள் இதுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள். ஆகவே இது ஒற்றுமையாக அவர்களுடைய இரண்டு தரப்பினுடைய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மிக விரைவில் செய்து முடிக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். அதற்காக நான் முழு முயற்சியையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்பதையும் இந்த சபையில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த திருகோணமலையில் இருந்த அந்த பௌத்த மதகுரு அவர் எங்களை கத்தோலிக்க மக்களையும் இந்து மக்களையும் ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி தங்களுடைய காரியங்களை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் அவருடைய அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. எங்களை யாராலும் பிரிக்க முடியாது, நாங்கள் அந்த காலம் முதல் இன்று வரை.
கௌரவ உறுப்பினர்களே, உங்களுக்கு 5 நிமிடங்கள் இருக்கிறது.
அந்த காலம் முதல் இன்று வரை ஆயுத போராட்ட காலங்களில் சரி, நாங்கள் ஒற்றுமையாக ஒரே தலைமையின் கீழ் ஒற்றுமையாக பயணித்தவர்கள் நாங்கள். ஆகவே அந்த எந்த விதமான ஒரு பிரிவினைக்கும் ஆளாகாமல் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் கூலி கோர விரும்புகின்றேன். அன்று நடந்த சம்பவத்திற்கு கௌரவ அமைச்சர்கள் என்ன பதில் கூற இருக்கிறார்கள்? திருகோணமலை மாவட்டத்தில் தமிழர்களுடைய பிரதான மாவட்டமாக இருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு இந்து மத குருவினுடைய பிரதான குரு போலீஸ் பாதுகாப்பின் மத்தியில் அவர் சுடுநீர் வீசப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த தமிழர்களை அல்லது தமிழர்களுடைய மத குருக்களை எந்த நிலையில் இந்த அரசாங்கம் பார்க்கிறது என்பதுதான் இன்று பிரதானமான கேள்வியாக இருக்கின்றது. தமிழர்களுக்கு இப்படி ஏதாவது நடந்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு தைரியம் ஆட்சியாளர்கள் மத்தியிலும் ஒரு சில மத குருக்களின் மத்தியிலும் இருக்கிறது. நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். தமிழ் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் இந்த நெல்லை ஆதீனம் மீது சுடுதண்ணீர் வீச முடியுமா? அந்த வீசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் எங்கே வர முடியுமா என்பதையும் அந்த வீசியவர்கள் மீது நான் கேட்க விரும்புகின்றேன். ஆகவே தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு அமைச்சு இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ தலைமையாக உறுப்பினர்களே, இந்த அமைச்சு தொடர்பாக பிரதி அமைச்சர் இங்கு இருக்கின்றார். நான் பிரதி அமைச்சரிடம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக குறிப்பாக வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற திறன்கள் அபிவிருத்தி நிலையங்கள் தொடர்பான குறைபாடுகளை நான் கேட்டிருக்கின்றேன். குறிப்பாக 2017 வரவு செலவு திட்ட உரையின் போது கேட்டபோது பிரதி அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், நான் நேரடியாக வந்து குறிப்பாக மன்னார் முல்லைத்தீவு வவுனியா கிளிநொச்சி மாவட்டங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை ஆராய்ந்து அதற்குரிய வளங்களை வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதாக கூறினீர்கள். ஆனால் நீங்களும் பல தடவை முயற்சி எடுத்தீர்கள். ஆனால் சில சில சம்பவங்களின் காரணமாக நீங்கள் எங்களுடைய மாவட்டங்களுக்கு வர முடியாமல் போயிருந்தது. திறன்கள் அபிவிருத்தி
As we agreed, we have a visit has been planned in next month to MENA. Yeah. So we'll together work it out and do the needful.
Okay. Thank you. வருகின்ற மாதம் நீங்கள் வரும்போது ஒரு அங்கிருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு, ஏனென்றால் இப்ப பல்வேறுபட்ட நேர்முக தேர்வுகளில் இளைஞர்கள் பங்கேற்கின்ற போது திறன்கள் அபிவிருத்தி என்விக்யூ சான்றிதழ்களை அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் மன்னார் மாவட்டத்தில் என்விக்யூ சான்றிதழ்கள் பெறுவது உங்கள் மன்னார் அந்த இருக்கின்ற அமைவிடத்தை நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு நேரடியாக தெரியும். அந்த இடத்தில் எப்படி அமைத்தார்கள், யார் அதை கொண்டு வந்தார்கள் என்று அமைத்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது இருக்கின்ற இடமும் மக்கள் மாணவர்கள் சென்ற கல்வி பயில்வதற்கு பொருத்தமான இடமல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன், மன்னார் நகர்பகுதியில் கௌரவ பிரதமர் அவர்களின் அமைச்சின்கள் இருக்கின்ற ஒரு வெற்று கட்டிடம் ஒன்று இருக்கிறது. அதில் தற்காலிகமாக பெற்று அங்கு குறிப்பிட்ட சில பாடத்திட்டங்கள் தான் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மற்ற பாடத்திட்டங்களையும் ஆரம்பித்து அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகள் தங்களுடைய திறன்களை விருத்தி செய்து அவர்கள் இந்த அரசு நியமனங்களில் தனியார் துறைகளில் அவர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்கின்ற போது
நேரம் முடிந்துவிட்டது.
அந்த திறன் எண்ணிக்கை சர்டிபிகேட் அவர்களுக்கு பெறுமதியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அது மிகவும் ஒரு ஒரு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு வழங்குகின்ற வரப்பிரசமாக இருக்கும். உங்களோட வருகையை எங்களுடைய மாவட்டம் எதிர்பார்த்திருக்கிறது.
நன்றி. சுனில் கந்தினத்தி மாவட்ட வினாடி சமவென்ன கௌரவ ஒன்றபுள் மஹிந்த அமரவீந்த
அமைத்துமாட்ட மந்திரித்துமணி அதமே விவாதே பிலிபாந்தவ தம்மை பணத் கெட்டும் பத பிலிபாந்தவ நம்ம குடா கதா கரன் அவசியமென்ன சந்தா அப்ப அனுமதிய லபெனவா மே சம்பந்தவ கட்லுவாக் நெ மே திதாசத் அங்க தாஹத தர்ண சமாகம் பணத்தை சான்சோஜனே கிரிம் பிலிபாந்தவ அப்ப அனுமதிய லபெனவ வகை அப்ப சகாயோகத் லபெனவா மே சம்பந்தவ கதா கராதி மாத்ருகாவ வினத் பெத்தகட கியே சார்ஸ் நிர்மலநாதன் மந்திரி துமா கேப்பு காரணேட்ட எம் பிலித்துரக் மங் கெட்டியன் தென்ன அவசியம் வேணுமா எத்துமா கியப்பு காரணே சம்பந்தவ ஜனாதிபத்துமாக அப்படி அவதானிய அனிவாரியம் எமுக்கரல்ல பொலிசிய பார் அமாத்தியவரையா விதியட்டு අසාධාරණයක් වෙලා තියෙනවා නම් සම්පූර්ණ ඒ පිළිබඳව පරීක්ෂණයක් කළා ඒ සාධාරණ ඉෂ්ට කරන බව මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම මම එතුමගෙන් ඉල්ලා සිටිනවා මා දන්න විදිහට මේ ප්‍රශ්නේ උග්‍ර වෙලා තියෙන්නේ දේශපාලඥයෝ මේකට අත ගහන්න කියපු නිසා. විශේෂයෙන්ම TNK මන්ත්‍රීවරු මේ සඳහා මැදිහත් වීම එච්චර සුදුසු වෙන්නේ නැහැ. මැදිහත් උනේ ඒකපාර්ශ්විකය. එතකොට එක ජනකොට්ටාසයක් නියෝජනය කරමින් ඒ වගේ නැත්නම් එහෙම ආගමක් නියෝජනය කරමින් ඒ වගේ සම්බන්ධ වුණාම අනිත් අය අතර විශ්වාසය පිළිබඳව ගැටලුවක් ඇති වෙනවා. අද මේ රටේ අධිකරණය සාධීන වෙලා
තියෙනවා.
ඒ වගේම පොලිසියේ යම් අඩුපාඩුවක් වෙලා තියෙනවා නම් පොලිසියට
ගෞරව எதிர்கட்சியின் பிரதம கொறடா மஹிந்த அமரவீர உறுப்பினர்களே, நீங்கள் கூறியபோது அங்கு நடைபெற்ற சம்பவங்களுக்கு எந்த சம்பவங்களுக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரணமாக இல்லை, ஒரு சில பௌத்த துறவிகள் தான் இல்லாத ஒரு விடயத்தை அங்கு வந்து நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள் ஒழிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எந்த விதத்திலும் அதற்கு எந்த சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அங்கு செல்லவில்லை. ஆனால் நீங்கள் கூறுகின்ற போது அந்த ஆதீனம் மீது சுடுதண்ணீர் ஊற்றுகின்ற போது அங்கு போலீஸ் காவலில் வைத்துதான் அந்த சம்பவம் நடைபெற்றது. அதான் மிகவும் வேதனையான விடயம். ஒரு தரம் போலீஸ் இல்லாத நேரத்தில் நடந்திருந்தால் பரவாயில்லை.
காலி தென்ன முலாசனாருடைய மந்திரித்துமணி மே காரண சம்பந்த போலீசியும் யங் அத்தபசுமா கிளா தியனம் வெரத்தா கிளா தியனம் ஏப்ரல் பதில் சம்பூர்ண ජනාධිපතිතුමාගේ අවධානය යොමු කළේ බාර අමාත්‍යවරයා විදියට ඊට අදාළ නිලධාරීන්ට එරෙහිව කටයුතු කරන බව මම මේ අවස්ථාවේ සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම එතුමා කිව්ව කාරණාවලට මම එකඟ වෙන්නේ නැහැ. මේ ප්‍රභාකරන් හිටියනම් මේ වගේ දෙයක් වෙන්නේ නැහැ කියලා. ප්‍රභාකරන් ඉඳපු කාලෙත් ඔයිට වැඩිය දේවල් වෙලා තියෙනවා. ප්‍රභාකරන් කරපු විනාශය මේවට හැල්ලු කරන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ නිසා මගේ කතාව මම ඒ වෙනුවෙන් ගන්න මීට වැඩිය කාලයක් ගන්නේ නැහැ. මම එතුමා අහපු ප්‍රශ්නෙට කෙටියෙන් උත්තරයක් ලබා දුන්නේ. ප්‍රභාකරන් ඉන්දේදී තමයි ඔයිට වැඩිය ලොකු විනාශයන් වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේ තමුන්නාසේට මම මේ අවස්ථාවේ කියන්න කැමතියි. දැන් මේ අමාත්‍යංශයේ සම්බන්ධව කතා කරනකොට අද තවත් මම පිළිතුරක් දී යුතු වෙනවා. නලින් බණ්ඩාර මන්ත්‍රීතුමා කතා කරලා කිව්වා ආයෝජන කලාපවල කර්මාන්ත වෙහි වැහැලා කියලා. බොහොම ආයෝජක ශක්තිමත් වෙලා කියලා. මා දන්න තරමින් කර්මාන්ත කරුවන් අද ලංකාවෙන් පිටත් වෙනවා. කර්මාන්ත ආරම්භ වෙලා නැහැ, වැහෙනවා. ඇඟලුම් කර්මාන්ත විශාල ප්‍රමාණයක් වැහිලා තියෙනවා. එහෙම සාර්ථක තත්ත්වයක් පේන්නේ නැහැ. ආයෝජන මණ්ඩලය බොහොම විවෘතයි කියලා කිව්වා. අපි මේ පිළිබඳව ප්‍රශ්නයක් නැහැ. කොහොම ආයෝජන? මුල් ගල් తీවට වැඩක් වෙන්නේ නැහැ. දැන්නීම් දැම්මට පත්තරේ මහ විශාල දැන්නීම් පුරවලා දැම්මා කියලා වැඩක් වෙන්නේ නැහැ. රැකියා නිර්මාණය වෙන්නේ නැහැ. ඒකට ප්‍රධාන හේතුව තමයි ආණ්ඩුවට මේ පිළිබඳව ජාතික වැඩපිළිවෙලක් නැහැ. රැකියා නිර්මාණය කරන ජාතික වැඩපිළිවෙලක් නැහැ. ඒ වගේ සැලැස්මක් නැහැ. දැන් ෆෝක්ස්වැගන් කාර් එනවයි කියලා කර්මාන්ත ශාලාවක් පටන් ගත්තා ලොකු උත්සව තියලා කෝටි ගාණක් වියදම් කළා. ඒකේ ආපු කාර් එකකුත් නැහැ, කර්මාන්ත ශාලාවකුත් නැහැ, මොකක්වත් නැහැ. ලොකු පොල්ලිඩමක් විනාශ වෙච්ච එක විතරයි ඒකෙන් උනේ. ලොකු පොල්ලිඩමක් මන් දන්න විදිහට විනාශ වෙලා ගියා. ඒ වගේ තමයි තවත් ඒ වගේ රබර් ඩම් විනාශ වෙලා තියෙනවා, පොල්ලිඩම් විනාශ වෙලා තියෙනවා. කර්මාන්ත ඇති වෙච්ච බවක් පේන්නේ නැහැ. කර්මාන්ත ඇති වෙනවා නම් හොඳයි, රැකියා ඇති වෙනවා නම් හොඳයි. අපි මේ පිළිබඳව විරුද්ධ පක්ෂයේ හිටියා කියලා අපි අසතුටුක් නැහැ, අපි සතුටු වෙනවා. මොකද ආණ්ඩුවේ ඉන්න විරුද්ධ පක්ෂයේ ඉන්නකොට සාමාන්‍යයෙන් මේ වගේ දේවල් වලට කැමති නැති වෙන්න පුළුවන්. නමුත් අපි එහෙම නැහැ. අපිට ඕන මේ රටේ කර්මාන්ත ඇති වෙන එකට අපි උදව් කරන්න ලෑස්ති. රැකියා නිර්මාණය වෙනවා නම් හොඳයි. එහෙම දෙයක් පේන්නේ නැහැ. දැන් මේ කාල පරාසය තුළ කිරණ වැඩවලින් තියෙන රැකියා ප්‍රමාණයත් නැති වෙනවා. මොකද අසීමිත විදියට ව්‍යාපාරිකයන්ට බදු බණමීම් සිද්ධ වෙනවා. දැන් එක්සත් ජාතික පක්ෂ රජයක් තුලින් සාමාන්‍ය රටේ ව්‍යාපාරිකයන්ගේ බලාපොරොත්තු තමයි එක්සත් ජාතික පක්ෂ ආණ්ඩුවකින් ව්‍යාපාරිකයන්ට හොඳට සලකනවා කියලා. ඒ වගේම ආයෝජකයන්ට හොඳට සලකනවා. කර්මාන්ත කරුවන්ට සලකනවා කියන අදහස තමයි ව්‍යාපාරිකයන් තුල තිබුණේ. නමුත් අද ගිහිල්ලා බලන්න ඔබතුමාලා ව්‍යාපාරිකව මුණ ගැහිලා බලන්න, ආයෝජකයව මුණ ගැහිලා බලන්න, එයා සතුටෙන්ද ඉන්නේ කියලා බලන්න. එයා සම්පූර්ණ මේ රටෙන් තමන්ගේ ව්‍යාපාර තමන්ගේ ආයෝජන වෙනත් රටවල් වලට ගෙනියන්න සූදානමින් ඉන්නවා. කර්මාශාලා වැහිමින් යනවා. මේකට ප්‍රධාන හේතුව තමයි තමුන්නාසලාගේ මේ කාලය තුල සැලස්මක් සහිතව ඒ අයගේ ප්‍රශ්න පිළිබඳව අවධානය යොමු කරේ නැහැ. ආයෝජකයෝ සමහර ආයෝජකයෝ ආවම හරියට කතා කරේ නැහැ. හරියට ඒ අයට උදව් උපකාර කරේ නැහැ. නියම හොඳ හොඳ සත්ත්වයේ ආයෝජකයෙක් ආවොත් මේ රටේ ආයෝජනය කරන්න බෑ අදට. මොකද මමත් දන්නවා මමත් අමාත්‍යවරයෙක් විදියට කටයුතු කරා ඒ කාලෙත් එහෙම ආයෝජකයෝ ආව අපි ඒ ආයතන වල රාජ්‍යාංශ වලට යොමු කරාට එයාට නිසි ප්‍රතිචාරයක් ලැබුණේ නැහැ. ඒකට හොඳ සැලැස්මක් නැහැ. ඒක දුර්වලයි. තව මේක හැදෙන බවක් පේන්නේ නැහැ. දැන් හරි දැන් මේ කාලය තුලත් බලන්න ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි දැන් මොකද්ද කරන්න යන්නේ? දැන් රාජ්‍යාංශය ශක්තිමත් කරන රජයේ රැකියා දීම අපි කමක් නැහැ හොඳයි. හැබැයි මා දන්න පරිදි දැන් නම් සමහර
මන්ත්‍රීතුමනි තව විනාඩි 3ක් තියෙනවා.
මගේ අර විනාඩි 2ක් විතර හරින් ගත්තේ. ඒකට මට දෙන්න. ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි දැන් ඒ වගේ තත්ත්වයක් අපිට පේන්නේ නැහැ. එහෙම රැකියා ලබා දීමේ සැලැස්මක් නැහැ. නිකන් ආයතනවල පුටු පුරවන තත්ත්වයක් තමයි අපිට පේන්න තියෙන්නේ. අපිට පේන්න තියෙන්නේ මේ තත්ත්වය. දැන් දැනටමත් මේ ආයතනවලට අනවශ්‍ය බරක් රාජ්‍ය ආයතනවලට පටවනවා රැකියා ලබා දීම තුළ. ඒ වගේම ක්‍රමවේදයේ පිළිබඳව ගැටලුවක් තියෙනවා. ඒ නිසා ඒ වගේම රජයේ ආදායම සමෘද්ධිය ලබා දෙන්න ප්‍රචාරක වියදම් වලට කෝටි ගණන් වියදම් කරනවා. අද බලන්න කොච්චර ප්‍රචාරක වියදමක් මේ රජය දරනවාද කියලා. රජයේ මුදල් වලින් ප්‍රතිරූප ගොඩනගන්න විශාල මුදලක් දරනවා. පොල්ලතු බලන්න යන ඒවත් ඇමතිවරු පොල්ලතු බලන්න යන ඒවත් දානවා. පත්තරවල පිටු ගණන් ඇඩ් දානවා. තේකොළ පෙන්නලත් පිටු ගණන් ඇඩ් දානවා. තේ දැල්ලත් දාගෙන ඈ ඔව් කෝටි ගණන් මේවා ප්‍රචාර කරාට වැඩක් දෙන්නේ නැහැ ඇමතිතුමා. මේ සල්ලි යොදවලා වැඩ කරන්න පටන් ගන්න. ඔබතුමා මම දන්නවා බුද්ධික පතිර ඇමතිතුමා බොහොම උනන්දුවක් දක්වන ඇමතිවරේ. අපි එතුමට මේ ප්‍රශ්නේ මේ මේ කියලා වැඩක් වෙනවද මන් දන්නේ. එතුමත් මං හිතන්නේ නැහැ මේ නාස්තියට කැමති වෙනවා කියලා. ඔබතුමා මං හිතන්නේ ඔබතුමාගේ දේශපාලන දර්ශනය අනුව මේ වියදම් කරන ලක්ෂ 30000ක විතර මුදලක් වියදම් කරන්න සැලසුම් කළා තියෙනවා මේ වෙනකොට මේ ප්‍රචාරක වැඩවලට. ගම්පෙරළියට ලක්ෂ 4900යි සමෘද්ධියට ලක්ෂ 1000 ගන්න මේ විදියට විශාල මුදලක් සමෘද්ධියට ලක්ෂ 6000කට වැඩි මුදලක් වියදම් කළා තින්නේ. මේ වගේ හැම අංශයකින්ම හැම අමාත්‍යංශයකින්ම තරඟයට පත්තරවල නිවේදන දානවා රූපවාහිනීවල රේඩියෝවල දානවා. මේ වහන් ඉඳලා සභාපතිතුමා ඡන්දය පාවිච්චි කරන්නේ නැහැ. මේවයින් වෛරයක් ගොඩනැගෙන්නේ. මිනිසුන්ට එහෙම නෙවෙයි වැඩපිළිවෙලක් තමයි ඉදිරිපත් කරන්න අවශ්‍ය වෙන්නේ කියන එක මම සඳහන් කරන්න ඕනේ. අද කර්මාන්ත ශේෂ්ත්‍රයේ බැලුවොත් කොහෙද ඇති වෙලා තියෙන්නේ? ඉස්සර තිබුණා 74 පෙර ඒ වගේ තත්ත්වයක් තිබුණා. ලංකා ලෝහ කර්මාන්ත ශාලාව තිබුණා, පිඟන් කර්මාන්ත ශාලාව තිබුණා, ඊළඟට සිමෙන්ති කර්මාන්ත ශාලාව තිබුණා, පේෂ කර්මාන්ත ගෙවල් ගානේ තිබුණා. අද ඒවා ඔක්කොම නැති වෙලා තියෙනවා. රාජ්‍යාංශයේ මැදිහත් වෙලා ඒවට උදව් උපකාර කරා. ඊට පස්සේ පෞද්ගලික ආංශය ගෙනාවා. දැන් ඒවත් සම්පූර්ණ අකර්මණ්‍ය වෙලා තියෙනවා. ඒ නිසා අපිට පේන දේ තමයි රජය ආදායම් එකතු කරගන්න වැඩපිළිවෙලකුත් නැහැ, වියදම් කළමනාකරණය කරගන්න වැඩපිළිවෙලකුත් නැහැ. රජයේ මිනිසුන්ගේ බොටුව මිරිකන්න ඕනේ නැහැ, ව්‍යාපාරිකයන්ගේ කර්මාන්ත කරුවන්ගේ. මේ රටේ බදු ගෙවන මිනිස්සුන්ට හිරිහැර කරන්නේ නැතුව ඒ ඇයට බදු සම්බන්ධ ප්‍රතිපත්තිය වෙන්න ඕන. අර කියන්නේ රේණු නොතලා මේ මල් පැණි බොන්න වගේ මේ කටයුත්ත කරන්න වෙන්නේ. නමුත් එහෙම தත්වයක් නැහැ. මේ මිනිස්සු ඔක්කොම සූර්ලා අරගෙන නාස්තිකරණ එකක් කරන්න ප්‍රචාර කටයුතු වලටයි ඒ වගේ දේවල් වලට දෙන එක තමයි සිද්ධ වෙන්නේ. ඒ தත්ත්වය තුල කොහෙද මිනිස්සු ඇවිල්ලා ආයෝජනය කරන්නේ? මිනිස්සු කවුද ව්‍යාපාර ආරම්භ කරන්නේ? එහෙම ආරම්භ කරන්නේ නැහැ. සියලු ශේෂ්ත්‍රවල බිඳ වැටීමක් තියෙන. ඒ වගේ මේ අවුරුද්දේ වෙන් කරපු සල්ලි කප්පාදු කළා. කෘෂි කර්මාන්තේ වෙන් කරපු සල්ලි, දීවර කර්මාන්තේ වෙන් කරපු සල්ලි, පෞ සම්පත් ශේෂ්ත්‍රයට වෙන් කරපු සල්ලි, නිෂ්පාදනාංශයට වෙන් කරපු සල්ලි කප්පාදු කළා. ඒතර කප්පාදු කළා රැකියා හැදෙනවද? කප්පාදු කළා රට ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් වෙනවද? නිෂ්පාදනය වැඩි වෙනවද? මේ කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. නිෂ්පාදනය වැඩි වෙන ක්‍රියාවලියකට කිසිම ආකාරයකින් මැදිහත් වීමක් සිදු වෙන බව අපිට පේන්නේ නැහැ. සල්ලි නාස්ති කිරීමක් විතරයි කරන්නේ. ඒ වගේම රටට ප්‍රධාන ආදායම් දෙන ආයතන හතරක් තියෙනවා. රේගුවයි, ආදායම් බදු දෙපාර්තමේන්තුවයි, සුරා බදු දෙපාර්තමේන්තුවයි. මේ ආයතන තුන හරියට හැදුවොත්, මේ ආයතන තුන හරහා ගන්න තියෙන ආදායම් හරියට ගත්තොත් මේ රට ඉස්සරහට ගෙනියන්නේ ඒකම ප්‍රමාණවත්. බදු වැඩි කරන්න අවශ්‍ය නැහැ, මිනිසුන්ට හිරිහැර කරන්න අවශ්‍ය නැහැ, හොඳට ගෙනියන්න පුළුවන්. නමුත් ඒකට කිසියම් වූ සැලැස්මක් තියෙන බව අපිට තාම පේන්නේ නැtei කියන එකත් මම සඳහන් කරන්න කැමතියි. ඒ වගේම
garu
di kala wasanai
ah kala wasan nan enang obutu mar stuti
thank you yes dana obutu mate vinadi 9
garu sabhapatthumani ada vishesha අවස්ථාවක් මේ සංශෝධනයට අදාළව කතා කරන අවස්ථාව ලැබීම මම හිතනවා මේ වෙනකොට විශේෂයෙන්ම අපේ බුද්ධික පතිරණ අමාත්‍යවරයා මේ රටේ මේ අමාත්‍යංශයේ වැඩ බලන අමාත්‍යවරයා විදියට අලුත් ජවයක් එකතු කරලා තියෙන වෙලාවක පාර්ලිමේන්තුවේ කතා කරන අවස්ථාවක් ලැබීම ඉතා වැදගත් කියලා මම විශ්වාස කරනවා මම කැමතියි අපේ මහින්ද අමරවීර ගරු හිටපු අමාත්‍යවරයා පටන් ගත්ත තැනින්ම මගේ කතාව ආරම්භ කරන්න එතුමා මේ රටට ආදරය කරන පුරවැසියෙක් විදියට දේශපාලනඥයෙක් විදියට එතුමා ප්‍රකාශයක් කරා මේ කස්ටම් එක එක්සයිස් ඩිපාර්ට්මන්ට් එක නැත්නම් සුරාබත් දෙපාර්තමේන්තුව ඒ වගේම මම ඔකට එකතු කරනවා ආදායම් බදු දෙපාර්තමේන්තුව සහ පුජ්‍යලයන් ලියාපදිංචි කිරීම මේ මේ වගේ දෙපාර්තමේන්තු මේ වගේ ආයතන ගැන එතුමා කිව්වා කොහො අපිට වැඩසටහනක් නැහැ කියලා. මම එතෙන්දි පොඩ්ඩක් එතුමත් එක්ක මේ සම්පූර්ණ කතාවට එකඟ වෙන ගමන් අපිට වැඩසටහනක් නැහැ කියන්නේ අපි කාටවත් වැඩසටහනක් තිබිලා නැහැ. මේ රටේ නිදහසින් පස්සේ මේ ආයතන පැහැදිලිව මංකොල්ල කන ආයතන කියලා ඉවර වෙලා දේශපාලනඥයෝ කියන්න තරම් දේශපාලනඥයෝම අපි අපිම මේක නිවැරදි තැනට ගන්න පුළුවන් නම් හොඳයි කියන්න තරම් නරක තැනට යන්න පුළුවන් උනේ කොහොමද කියන එක ගැන පිටිපස්ස හැල්ල බලන්න ඕන. මොකද මේ මේ ආයතනවල රාජ්‍ය නිලධාරීන්ට ඇඟිල්ල දික් කරන්න ඉස්සෙල්ලා. ඇයි දේශපාලන අධිකාරයට එක එක කාල සීමාවල් වල ඉන්න රජයන්ට නොහැකි උනේ මේ ආයතන ස්වාධීන ආයතන විදියට මේ ආයතන මේ රටේ ආර්ථිකයට මහා ශක්තියක් දෙන ආයතන විදියට මේක ඔය කියන ආකාරයේ හොරකම් වංචාවල් සිදුන ආයතන බවට පත් නොවී වැඩ කරා. ඒ නිසා මම විශ්වාස කරනවා අඩු වැඩි වශයෙන් සෑම රජයකම ඉන්න අමාත්‍යවරු මේ වෙනුවෙන් දේශපාලනඥයන් මේ වෙනුවෙන් වග කිය යුතුයි. මොකද කස්ටම් එකේ යම් දෙයක් වෙනවනම් ඒක නතර කරන්න පුළුවන් වෙන්න ඕන ඒ අමාත්‍යවරේ අමාත්‍ය මණ්ඩල ඒ පවතින රජයේ නායකයන්. ඒක එකපාරට දැන් මේක මහා විශාල හොරු ගුහාවක් වෙලා මේක දැන් අපිට වෙනස් කරගන්න බෑ. මේකේ ඉන්න කණ්ඩායම් ටික සියලු දෙනා වෘත්තීය ක්‍රියාමාර්ගවලට යනවා. මේ මේවා මං හිතන්නේ නොහැකියාව පිළිබඳ කියන කාරණා. ඉතින් මම හිතනවා හිටපු අමාත්‍යවරයෙකුගේ එතුමාගේ ඒ අදහස හොඳයි. ඔබතුමත් මං හිතන්නේ රජයන් ගණනාවක මාද්දුරද ඔබතුමත් මේ කටයුත්ත කරගන්න බැරි වෙච්ච කණ්ඩායමේ හිටපු සමාජිකයෙක් කියලා මම විශ්වාස කරනවා. ඒත් ඒ වගේම ඉන්ද මේ රජයට මේක බර කරන එක මේ රජය මේක කළ යුතුයි. නමුත් මේ රජයට බර කරන එක අසාධාරණයි කියන කාරණාවත් මම මතක් කරනවා. ඊළඟට තමයි දැන් සමාගම් පනත 2017 අංක 7 දන්න සමාගම් පනත තමයි දැනට ක්‍රියාත්මක වෙන වර්තමානයේ. මේ සමාගම් පනත ගත්තම මට දැනෙනවා ගරු සභාපතිතුමනි මේ රටේ පුජ්ජලික සමාගම් ප්‍රමාණය ගත්තොත් විශාල ප්‍රමාණයක් මම හිතන 80,000කට ආසන්න ප්‍රමාණයක් තියෙනවා. මේ සමාගම් ප්‍රමාණය මෙච්චර ප්‍රමාණයක් තිබුණට මේ සමාගම් වලින් කීයෙන් කීයද මේ රටේ බදු ගෙවන සමාගම් තියෙන්නේ? මේ රටේ බදු නොගෙවන සමාගම් ප්‍රමාණය මම හිතන ගෙවන සමාගම් ප්‍රමාණයට වඩා වැඩි. ඇයි එහෙම වෙන්න හේතුව? මේ ගැන මේ රටේ මේ වගේ අවස්ථාවක් හැරි වෙන කොහෙදී හරි කතිකාවක් තියද? ඒ වෙනුවෙන් යම් ක්‍රියාමාර්ගයක් අරගෙන තියනවද? මේ සමාගම් පනත හරහා දීලා තියෙන නියෝග ප්‍රකාරව සමාගම් ක්‍රියාත්මක වෙනවද? මතර මේ පසුවිපරම ගැන අපිට සතුටු වෙන්න අමාරුයි. මම මෙහෙම මට දැනෙන අවබෝධය අනුව කියනවා. මම හිතන්නේ ගරු ඇමතුමා මේකේ මගේ වැරද්දක් තියෙනවා නම් නිවැරදි කරයි කියලා විශ්වාස කරනවා. දැන් සාමාන්‍යයෙන් අපි නියෝජනය කරන ප්‍රදේශවල ග්‍රාමීය ප්‍රදේශවල කුඩා නිර්මාණ වෙන නගරවල අර ඒක පුජ්‍යල ව්‍යාපාර තමයි වැඩියෙන් තියෙන්නේ. තනි පුජ්‍යල ව්‍යාපාර. මේ තනි පුජ්‍යල ව්‍යාපාරයක් කරගෙන යනකොට පළාත් ආදායම් එකෙන් ටිකක් හොඳ ව්‍යාපාරයක් කරගෙන යනවනම් පළාත් ආදායම් එකේ ලිපි ගොනුවක් විවෘත කළ බදු ගෙවීමට යම් බැඳීමකට ලක් වෙනවා. ඒ බැඳීමකට ලක් වෙලා තියෙනකොට මේ බදු ගෙවාගෙන යන තනි පුජ්‍යල ව්‍යාපාර කරන පුජ්‍යලයාට සමහර බදු උපදේශකවරු හරහා මා දන්න අතරමේ ඇමතුමා මේක නිවැරදි කරන මේක තමයි මම හිතන්නේ බිමේ තත්ත්වේ යෝජනාවක් කරනවා පුජ්‍යලික සමාගමක් බවට පරිවර්තනය කරන්න සීමා සහිත පුජ්‍යලික සමාගමක් 2007 අංක 2007 අංක 7 නේ අංක 7 දරන අනත යටතේ එතකොට මේ බදු පිළිබඳව තියෙන අවධානය අඩුයි මොකද කොළඹින් ඇවිල්ලා තමයි මේ ගමේ මේක පරීක්ෂාවට ලක් කරන්නේ කාරණාව ඇත්ත මොකද අර තනි පුජ්‍යල ව්‍යාපාරයකට තියෙන අවධානය නැත්නම් පළාත් ආදායම් එකෙන් හොයනට වඩා සීමා සහිත සමාගමක් වුණාම මේ කොළඹින් හරි කොහෙන් හරි කණ්ඩායමක් ගිහලා පරීක්ෂණයට ලක් කිරීම මම හිතන්නේ අවුරුදු 10කට එක සැරයක්වත් කරෙන්නේ නැහැ ඔය ප්‍රධාන නගරවල ග්‍රාමීය ගම්බද තියෙන. එතකොට මේ තියෙන සමාගම් ප්‍රමාණය අර යම් කිසි විදියකට හරි බදු ගෙවපු ව්‍යාපාරික කුඩා ව්‍යාපාරිකයා බදු ගෙවීමේ තියෙන උනන්දුව අඩු වෙනවා. ඒ ඒ මිනිස්සුන් තේරුම් ගන්න මේ රටේ සමාගමක් ලියාපදිංචි කරාම ඒ ගැන විපරිම මහා ලොකු විමර්ශනයක් නැහැ රිටර්න් එකක් යවුවම ඇති අවුරුද්ද සැරයක් ඒ යවන බොරුවට සමාගම් රෙජිස්ට්‍රාර් ආපහු උත්තරයක් එනවා. ඉතින් මම මේ අහන්නේ මේක නිවැරදි කරන්න බැරිද මේ රටේ අර ඉස්සෙල්ල කියපු ආයතන තුල වංචා දූෂණ නැති කරනවා වගේම මේ රටේ බදු ගෙවන මිනිස්සුන්ට හරියට නිවර්තිකමට බදුගෙන මිනිස්සු මේ රටේ ඉන්න සීමිත පිරිසක්. ඒ මිනිස්සුන්ට සාධාරණයක් කරන්නත් මේ සමාගම් රෙජිස්ට්‍රාර් දෙපාර්තමේන්තුව හරහා සමාගම් පනත ප්‍රකාරව අපිට පුළුවන්කමක් තියෙනවා නම් අඩුම තරම මේ රටේ ඔය කියන කතා කරන දැන් මේ දවස්වල අපි විශේෂයෙන් කතනම ඉඩම් තියෙන රටේම තියෙන ඉඩම් ටික සියල්ල ලේඛනගත කරන්න යන කාරණාව ගැන ටිකක් ලොකුවට කතා කරනවා. හැබැයි අපිට පුළුවන් නම් මේ රටේ බදු ගෙවන මිනිස්සුන්ට සාධාරණයක් වෙන්න මෙන්න මේ බදු ගෙවන ජාලය බේස් එකක් අතර මොකද ඒක මේ ජාලගත කරන්න අන්න මං හිතනවා බදු ගෙවන කෙනාට සහ නැති කෙනාට වටිනාකමක් දීම තුලින් බදු ගෙවන මිනිස්සු උනන්දු වෙයි. සමම හිතනවා සමාගම් රෙජිස්ට්‍රාර්
කරු මන්ත්‍රීතුමනි
තුමා හරහා
තුනක් තියන්නේ
ලියාපදිංචි වෙන සමාගමක් අනිවාර්යයෙන්ම විමර්ශනයට ලක්විය යුතුයි. සමහර නමට විතරක් සමාගම් හැදිලා මේ රටේ සීමා සති සමාගමක් හැදෙන්න තියෙන පහසුභාවය අයථා විදියට ප්‍රයෝජන අරගන්නවා කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා සමාගමක් නිර්මාණය වෙනකොට ඒකේ වටපිටාව හොයලා බලන්න එතනින් එහාට පසුවිපරමක් කරලා අඩුම ගානේ වාර්ෂිකව යම් බදු ප්‍රමාණයක් නිශ්චිතව ඒ සමාගමෙන් අය කරගන්න පුළුවන් වැඩසටහනක් කරන්න පුළුවන් ඕන තරම් ක්‍රමවේද මේ රටේ තියෙනවා. දැන් අපේ ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාල හරහා ගමේ වැඩ කරන ග්‍රාම නිලධාරි කොට්ටාසෙක ඉන්නවා මම හිතන්නේ ශ්‍රේෂ්ඨයේ වැඩ කරන නිලධාරි 7-8 දෙනෙක්. මේ නිලධාරිගේ එක්කෙනෙක් මේ කාරණාවට අනුගත කරන්න පුළුවන් නම් තමන්ගේ ප්‍රාදේශීය ග්‍රාම නිලධාරි කොට්ටාසේ මේ බදු ගෙවන්න ගෙවිය යුතු කණ්ඩායම ව්‍යාපාර කරන කණ්ඩායමේ සත්‍ය තොරතුරු හරියට නිරීක්ෂණ වාර්තාවක් එවනවා නම් අපි මේ බදු ගෙවන්නේ නැතුව හොරෙන් පැහැර හරින කණ්ඩායමක් දේශපාලනඥයන්ගේ ආවරණ ලැබෙන කණ්ඩායමේ ලීඩර් දාන්න පුළුවන්. ඒ නිසා ගරු ඇමතුමනි ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියන ගමන් ඔබතුමා හොඳ රැඩිකල් තීන්දුව ටිකක් ගන්න පුළුවන් නායකයෙක්. මම හිතන්නේ මේ රටට අවශ්‍ය මෙන්න මේ පන්නේ අමාත්‍යවරු කියන එක ඔබතුමා පෙන්වලා දිනවා. අපි තරුණ මන්ත්‍රීවරුද අපි සතුරු වෙනවා. දැන් ඊයේ පෙරේද පාම් පිටි මිල වැඩි කරා පොයේ දවසේ වැඩි කරා ඔබතුමා මං හිතන්නේ ඉතිහාසයේ පළවෙනි වතාවට මේ රටේ කවදාවත් ඇමතිවරයෙකුට ප්‍රීමා සමාගමත් එක්ක හැප්පෙන්න බැරි වුණා. අනිත් පැත්ත හැරිලා ආවා ඔබතුමා හොඳ හයියක් දීලා අර නමට ගමේ ගම මාතර කියන හයිය පෙන්වලා ඉවරලා කොන්ද කෙලින් තියාගෙන ප්‍රීමා සමාගමට ආපහු හරව ගන්න පුළුවන් විදිහට පළවෙනි වතාවට ඒ අවශ්‍ය දේ කරා. ඒ වගේම කිරිපිටි පිළිබඳ ප්‍රශ්නේ කවුරුත් කිව්වා බුද්ධික පත්‍රයෙන් ඉල්ලගෙන කෑවා මේ කිරිපිටි මහා මේ ජාත්‍යන්තර සමාගම් එක හැප්පිලා. හැබැයි අද හෙට බලන්න පුළුවන් මේකට නිවැරදි උත්තරයක් මේ පාර්ලිමේන්තු උත්තරීතර සභාවේ සියලු දෙනාටම සතුටු වෙන්න පුළුවන් උත්තරයක් හෙට පාර්ලිමේන්තුවේ ඕසයිට් කමිටියකදී දැනගන්න පුළුවන් වෙනවා. ඒකට සම්බන්ධ වෙන්න කියලා ඉල්ලනවා. ඒ වගේම එක දෙයක් කියනවා මේ මේ තුලින් කියාපාන්නේ අපිට කරන්න පුළුවන්කම තියෙදි අපි කරලා නැහැ. අමාත්‍යවරු දැන් කස්ටම් එක ගැන දොස් කියනවා නම් කස්ටම් එකේ වංචා ගැන කතා කරනවා නම් කරන්න හැකියාව තියෙද්දි කරන්න ශක්තිය තියෙද්දි කරන්නේ නැති ප්‍රශ්නේ තියෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා අමාත්‍යවරයෙක් විදිහට Tamanට ලැබිලා තියෙන අවස්ථාව උපරිම ප්‍රයෝජනට ගන්නවා කරු ඇමතුමනි. අපි ඔබතුමත් එක්ක කොන්දේසි විරහිත ඔබතුමාට මොන කැපිලියාවත් මොන චෝදනාවක් මොන ආකාරයේ විරුද්ධතාවයක් අපි ඔබතුමත් එක්ක ඉන්නවා කියන කාරණාව මතක් කරන ගමන් අවසාන වශයෙන් කියනවා ගරු සභාපතිතුමනි මේ සියලු දේ කාරණා හමුවේ අපිට අවශ්‍ය වෙන්නේ මේ රට නිවර්දි දිශාවට අරගෙන යන්න මේ රටේ ජනතාවට විශ්වාසය තබන්න පුළුවන් රජයක් මේ රටේ ජනතාවට මේ රට ගැන අනාගතය ගැන විශ්වාසයක් තබන්න පුළුවන් වටපිටාවක් හදන්න ඒ වෙනුවෙන් සියලු දෙනා එකට පෙළගැහෙන්න ඕන එක බොරුවට තමන්ගේ දේශපාලන හුදු අරමුණු වෙනුවෙන් මේකේ කකුලෙන් අදින්න ගියොත් මේ දේ කරන්න බෑ නිසා බුද්ධික පතිරණ ගරු ඇමතුමා වගේ තරුණ අමාත්‍යවරු තව තවත් මේ රටේ ආර්ථික දේහය ශක්තිමත් කරන්න අවශ්‍ය කියන කාරණාව මතක් කරමින් මම කියන බොස්.
අර්ථදාක ගෞරව ඩක්ලස් සර්වානන්ද අවர்கள் உங்களுக்கு 11 நிமிடங்கள் இருக்கின்றது. 11 நிமிடங்கள்.
நன்றி. இன்றைய தினம் கம்பெனிகள் திருத்த சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் மூலம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை பதிவதற்கு முன்னால் நமது மனங்களில் அழியாத வடுக்களை விதைத்து விட்டு சென்ற 1983 ஆண்டு ரத்தம் தோய்ந்த நாட்களின் நினைவுகள் குறித்து இந்த சபையில் நான் மீண்டும் பதிய வைக்க விரும்புகின்றேன். 1983 ஆண்டில் நடந்த இரத்த ஜூலையின் வடுக்களில் ஒன்றான வெளிக்கரை படுகொலை நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். வெளிகளில் நீரையும் நெஞ்சில் நெருப்பையும் விதைத்துவிட்டு சென்ற அந்த இரத்தம் தோய்ந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். 1977 நடந்த இனப்படுகொலையில் தமிழ் உறவுகள் கொன்று பலியாக்கப்பட்ட போது கொழும்பில் நின்று என்னால் முடிந்தளவு தமிழ் உறவுகளை பாதுகாத்திருக்கின்றேன். எனது பெரிய தந்தை ஆகிய தொழிற்சங்கவாதியான கே சி நித்யானந்தா அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஊடாக லங்கா ராணி என்னும் கப்பலில் ஏற்றி எமது மக்களை தமது சொந்த வாழ்விடங்கள் நோக்கி அனுப்புவதில் முன்னின்று உழைத்திருக்கின்றேன். ஆனாலும் 1983 நடந்த இரத்த ஜூலை படுகொலையின் போது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடியவன் என்ற குற்றச்சாட்டில் ஏற்கனவே நான் கைது செய்யப்பட்டு வெலிக்கரை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தேன். வீதிகளில் மட்டுமன்றி வீடுகளில் புகுந்தும் நடத்திய கொலைவரியாட்டத்தில் நாம் சிறைப்பட்டிருந்த வெலிக்கரை சிறையும் தப்பியிருக்கவில்லை. எமது வீரமிகு போராளிகளையும் தலைவர்களையும் வெலிக்கரையில் வேட்டையாடிய கோரங்களை நேரில் கண்கண்ட சாட்சிகளில் ஒருவனாக இன்று நானும் இருக்கின்றேன். நான் மட்டுமன்றி என்னுடன் கூடவே நின்று வீரமுடன் வெலிக்கரையில் களமாடிய இன்றும் என்னுடன் கூடவே பயணித்து வரும் தோழர் பனாகுடம் மாயசரன் அவர்களும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றார். தேச விடுதலை போர்களில் போராளிகளில் 53 பேர்கள் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். எம்மை கொல்ல வந்த காடையர்களை எதிர்த்து நானும் என்னுடன் கூட இருந்தவர்களும் அன்று மூர்க்கத்தனமாக போராடியிருக்காவிட்டால் இன்னும் பலர் அந்த சிறையில் கொல்லப்பட்டிருப்பார்கள். நானும் அன்று கொல்லப்பட்டிருந்திருந்தால் இன்று நாதியற்ற எமது மக்களுக்கு நீதி கேட்டு ஜதார்த்த வழிமுறையில் நின்று உழைப்பதற்கான வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். தர்மம் தலகாக்கும் என்பது முன்னோர்களின் முதுமொழி. என்னவோ தெரியாது வெலிக்கரை படுகொலையில் இருந்து அடுத்தடுத்து என்னை தேடி வந்த மரணங்களை வென்று இன்னமும் எனது மக்களுக்காக நான் உழைத்துக் கொண்டே இருக்கின்றேன். வெலிக்கரை படுகொலையில் எமது விடுதலை வேள்வியை நெய்யூற்றி வளர்த்து வைத்தது. அன்று நாம் போராட புறப்பட்டது நியாயங்களை உலகத்தின் விழிகளில் நீதி என நிமிர வைத்தது. எங்கெல்லாம் எவரால் படுகொலைகள் நடத்தப்பட்டனவோ அதற்கெல்லாம் பாரபட்சமற்ற நீதி விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். அந்த வகையில் வெலிக்கரை படுகொலைக்கும் நீதி விசாரணை வேண்டும் என்று நான் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்றேன். அதற்கு சாட்சி சொல்ல நான் என்றும் எமது தமிழ் தேசிய இனத்தின் சார்பாக தயாராகவே இருக்கின்றேன். வேடனின் கையிலிருந்து விடுவித்துக் கொண்டு கசாப்பு கடக்காரனை தஞ்சமடையும் முயல் குட்டிகளை விழித்திருங்கள். இவ்வாறு நம் தேசத்து கவிஞன் ஒருவன் பாடிய கவிதை ஒன்றை சுட்டிக்காட்டி அன்றே நான் கூறி வைத்த சிந்தனையை இன்றும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இரத்த ஜூளையின் படுக்கலையும் வெளிக்கடை படுகொலையின் துயர்களையும் நாம் துறைத்தறிய வேண்டுமாயின் மதிநுட்ப சிந்தனை வழிநின்று சாணாக்கியமாகவும் சாதுரியமாகவும் சகல தமிழ் கட்சி தலைமைகளும் உழைக்க வேண்டும். தேர்தல் வெற்றிக்காக அன்றி தமிழ் தேசத்தின் உரிமையின் வெற்றிக்காக ஒன்றுபட வேண்டும். வரலாற்றை நினைவு கூறாதவர்கள் மீண்டும் மீண்டும் அவற்றை அனுபவிக்கும்படி சபிக்கப்படுவார்கள். இந்த பொன்மொழியை உணர்ந்து வெளிக்கட படுகொலை நாளை அன்று ஆண்டுதோறும் நினைவேந்தி பெறும் சகலருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மக்களின் அவலங்களை சொல்லி தொடர்ந்தும் எவரும் இங்கு அழுது கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. யாரும் வந்து சீலா பேரரசில் நடத்துவதற்காக எமது மக்களும் போராளிகளும் குருதியில் சரியவில்லை. இனியொரு இரத்தப்பழி, இனியும் ஒரு யுத்தாவளம் இங்கு வேண்டாம். அதை தாங்கும் சக்தி எமது மக்களுக்கு இல்லை. கொன்று பலியாக்கப்பட்ட எமது தேச விடுதலை போராளிகள், பொதுமக்கள், தலைவர்கள் அனைவருக்கும் நாம் செலுத்தும் அஞ்சலி மரியாதை என்பது வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது தமிழ் மக்களுக்கு ஓர் அழகார்ந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதேயாகும். இலங்கையானது உலக வங்கியில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் தொடர்பிலான தரப்படுத்தலின் போது உயர்மட்ட தரத்தினை அண்மித்துக் கொள்வதற்கு ஏதுவாகின்ற வகையில் புதியதொரு
கௌரவ உறுப்பினர்களே
நிறுவனம்
கர்நகல நிசப்த புட உதவுகரன்
நிறுவனம் கூட்டிணைக்கப்படுவது குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கான இயலுமையை பதிவாளருக்கு வழங்குவதும் ஒரு நிறுவனத்தின் பெயரை மாற்றுவதற்காக அந்த நிறுவனத்தை பணிப்பதற்கும் இயன்ற வகையில் பதிவாளருக்கு வாய்ப்பினை வழங்குவதும் தொடர்பில் 2007 ஏழாம் இலக்கத்தை கொண்ட மேற்படி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஐரோப்பிய சங்கமானது இலங்கை தொடர்பில் ஏற்கத்தக்கதான வகையில் ஒரு ஆவணப்படத்தினை மேற்கொண்டிருந்தது. அதாவது இலங்கையானது பண தூய்மையாக்கலை தடுப்பது மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி வழங்குதலை ஒழிப்பது தொடர்பில் பலமற்ற முறையுடன் கூடிய ஒரு நாடு என்ற வகையில் இலங்கையை தரப்படுத்துவதற்கு நிதி செயல்பாட்டு செயலணி மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து ஐரோப்பிய சங்கம் மேற்படி நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்தது. இது தொடர்பில் சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதற்கேற்ற வகையில் மேற்படி 2007 ஏழாம் இலக்க கம்பெனி சட்டமானது திருத்தப்பட வேண்டும் என அமைச்சரவை தீர்மானம் எடுத்ததாகவும் அரச தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது அவ்வாறு இருக்க கடந்த ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் போது அந்த தாக்குதல்களில் ஈடுபட்டிருந்த பயங்கரவாதிகளுக்கு பல்வேறு நிறுவனங்கள் நிதி உதவிகள் மேற்கொண்டிருந்ததாகவும் தகவல் வெளிவந்திருந்தன. இந்த நாட்டை பொறுத்தவரையில் பல்வேறு நிறுவனங்கள் தங்களது பிரச்சார உத்தியாக இனவாதத்தை கையாண்டு வருவதையும் இங்கு காலத்திற்கு காலம் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் சிங்கள புத்தாண்டு காலங்களில் முஸ்லீம் கடைகளை தவிர்க்கவும் என
தென்பகுதியில்
பயிரப்படுகின்ற சம்பவங்களும் இல்லாமல் இல்லை. அது மட்டுமல்லாது முகநூல் ஊடாகவும் இத்தகைய விளம்பரங்கள் பல வடிவங்களில் வெளிவந்து கொண்டிருந்ததையும் நான் கண்டிருக்கின்றோம். தற்போது கடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இந்த விளம்பரமானது ஒரு தேசிய துணிப்பொருள் போல் பயிரங்கமாகவே பலரால் கூறப்பட்டு வருகின்றதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இத்தகைய செயற்பாடுகளின் பின்னால் இருக்கின்ற நிறுவனங்கள் தங்களது சுயலாபங்கள் கருதி இத்தகைய மோசமான விளம்பரங்களை மேற்கொள்வதற்காக சில சக்திகளுக்கு அல்லது நபர்களுக்கு நிதி வழங்காமல் இருக்க முடியாது. இத்தகைய இனவாத விளம்பரங்களை மேற்கொள்ளுகின்றவர்கள் ஆரம்பத்தில் பொதுவாக முஸ்லீம் வர்த்தக நிலையங்களை தவிர்க்கவும் என விளம்பரங்களை மேற்கொண்டாலும் காலப்போக்கில் முஸ்லீம் வர்த்தகர்களது நிறுவனங்களின் பெயர்களையும் பயிரங்கப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். இவ்வாறு வர்த்தக நிறுவனங்களின் பெயர்களை விளம்பரப்படுத்துகின்ற பொழுது முஸ்லீம் அல்லாத வர்த்தக நிறுவனத்தின் ஊதுவத்தி வர்த்தகம் ஒன்றையும் முஸ்லீம் வர்த்தக தயாரிப்பென விளம்பரப்படுத்திய நிலையில் அந்த ஊதுபத்தி தயாரிப்பு நிறுவனம் தற்போது அது தங்களது தயாரிப்பு என தொடர்ந்தும் தொலைக்காட்சி சேவைகளில் விளம்பரப்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டிருந்ததையும் இங்கு அவதானத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்று இந்த நாட்டில் ஒரு சில அரசியல்வாதிகளையும் விஞ்சிய நிலையில் சில வர்த்தக நிறுவனங்கள் மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. இந்த வகையில் ஓர் இனம் சார்ந்த நிறுவனங்கள் செயல்படுகின்ற நிலையில் இதனால் பாதிக்கப்பட்ட மறுதரப்பு நிறுவனங்களும் அவர்களது இனம் சார்ந்த மதம் சார்ந்த அடிப்படைவாத குழுக்களுக்கு உதவுகின்ற நிலைமையை தோற்றுவிக்கின்ற வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. எனவே வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம் தவிர்ந்த ஏனைய அனைத்து நிறுவனங்களும் தமது உரித்தில் 25% அல்லது அதற்கு மேற்பட்ட வீதமான பங்குகளை கொண்டுள்ள நபர்களையோ அத்தகைய நிறுவனங்களை முன்னெடுப்பது தொடர்பில் செயற்பாட்டு நிர்வாக உரித்துள்ள அரை இலாப நபர்கள் தொடர்பிலான தகவல்கள் அடங்கிய ஆவணங்களை செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்பது மட்டும் இங்கு போதாது. அத்தகைய பங்குதாரர்களால் அல்லது அரை இலாபங்கள் பெறுகின்ற நபர்கள் வாயிலாக மட்டுமன்றி பயங்கரவாத அடிப்படைவாத செயல்பாடுகளுக்கு இத்தகைய சுயலாப இனவாத தூண்டுதல்களை கொண்ட விளம்பர முறைமைகள் காரணமாக நிதி செலுத்துகைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று உருவாகியுள்ளன என்பதை அவதானத்தில் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அடுத்ததாக அண்மையில் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தின் தொழிற்பேட்டை பகுதிக்குள் இருந்து பிரித்தானியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படுகின்ற மருத்துவ கழிவுகளை கொண்ட 130 கொள்கலன்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவை 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இன்று கொழும்பில் சேருகின்ற கழிவுகளையே அகற்றி கொள்வதற்கு கடினமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டு கழிவுகளை இறக்குமதி செய்வதென்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மருத்துவ கழிவுகள் மீள் ஏற்றுமதிக்கென இறக்குமதி செய்யப்பட்டவை என கூறப்பட்டாலும் அவற்றில் ஏற்கனவே 57 கொள்கலன்கள் மீள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன என கூறப்பட்டாலும் இத்தகைய மருத்துவ கழிவுகள் கொண்டு தருகின்ற பாதிப்புகள் குறித்து இத்தகைய முயற்சிகளில் ஈடுபடுகின்றவர்கள் சிந்தித்து பார்க்க போவதில்லை. எனவே இத்தகைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகின்றது. கடந்த 2013 ஜூலை மாதம் 30 தேதியை கொண்டதாக 2013 ஜூலை மாதம் 11 தேதி வெளியிடப்பட்டுள்ள 1818-30 இலக்கத்தை கொண்ட வர்த்தகமானி அறிவித்தல் மூலமாக சுதந்திரமாக பொருட்களை இறக்குமதி செய்கின்ற வாய்ப்பு கிட்டியதன் காரணமாக இத்தகைய கழிவுகள் சுரங்க கட்டளை சட்டம், செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு கட்டளை சட்டம் போன்றவற்றின் கட்டுப்பாடுகள் இன்றி இப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த வர்த்தகமானி அறிவித்தல் 2013 வெளிவந்துள்ள நிலையில் 2017 மற்றும் 2018 ஆண்டுகளின் போதுதான் மேற்படி மருத்துவ கழிவுகள் இறக்குமதியாகியுள்ளதாக கூறப்படுகின்றது என்பதையும் அவதானத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரம் அண்மையில் திடீரென கோதுமை மாவின் விலையில் அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டது. உடனேயே பானின் விலையை அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டு பின்னர் அது நடைமுறைக்கு வரவில்லை. கோதுமை மா பாவனைக்கு பதிலாக தானிய வகைகளின் பாவனையை தொடர்பில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் சில பிரச்சார ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதெனினும் குறிப்பாக மலையக மக்களின் பிரதான உணவு என்ற வகையில் கோதுமை மாவிற்கு முக்கிய இடம் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் கோதுமை மாவின் விலையேற்றங்கள் மிக முக்கியமாக மலையக மக்களையும் வறிய மக்களையும் பாதிக்கின்றது. மலையக மக்களின் பொருளாதார நிலைமை என்பது தொடர்ந்தும் தீவிரையாகவே இருந்து வருகின்றது. வடக்கே சில தமிழ் தரப்பினர் மக்களை ஏமாற்றுவதற்காக புதிய அரசியல் தீர்வு இதோ வரும் அதோ வரும் என என்ற நிலை காட்டி சிறு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதைப் போன்று மலையக மக்களின் ஊதியத்துடன் 50 ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் என்ற கதையும் அப்படியே தொடர்கதையாகியுள்ள விட்ட நிலையில் அம்மக்களை மிகவும் பாதிக்கின்ற ஒரு விடயமாகவே மாவின் விலை அதிகரிப்பு அமைந்து விடுகின்றது. இப்போது கோதுமை மாவிற்கும் பால் மாவிற்கும் விலை சூத்திரம் கொண்டு வரப்படும் என கூறப்படுகின்றது. விலை சூத்திரங்கள் மிக அதிகமாகவே இங்கு உயரப்போகின்றனவே தவிர மிகவும் குறைவாகவே கீழே இறங்குகின்றன என்பதால் கோதுமை மாவும் மற்றும் பால்மா தொடர்பில் உரிய பொறிமுறை அவசியமாகின்றது. அந்த பொறிமுறை விலை சூத்திரம் எனில் அது நியாயமானதாகவே அமைதல் அவசியமாகின்றது. இந்த நிலையில் கிள்ளச்சி மாவட்டத்திலேயே 2வது இடத்தை வகிக்கின்ற மக்களின் வாழ்வாதார துறையான பால் உற்பத்தி துறையிலும் தற்போது வீழ்ச்சி நிலையே காணப்படுவதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலினை நியாயமான விலையில் வாங்குவதற்கு எவரும் இல்லாத நிலை காணப்படுவதாக கூறப்படுகின்றது என்பதை இங்கு தெரிவித்து இத்தகைய நமது மக்களது பிரச்சனைகள் தீர்கின்ற நாள் வெகு விரைவில் ஏற்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சுதிகர் மந்துமா மீனகட்ட கணக்கு ஹேரத் கர் மந்திரித்துமா உத்தாண்டு வினாடி நாம இயக்க காலையாக்தீன்
மந்தமணி அத விசேஷம் மே திதாசாத்தாங்க கதார்ண சமாகம் பணத்தை சான்சோதன எதிர்பார்க்கன் அவஸ்தாவே மே கதாகன் அவஸ்தாவே ஆண்டு பாக்ஷே எக்க மந்திரி வரைக்குவத் அமாத்தி வரைக்குவத் ந விசேஷம் மே அப்பிட்ட மேக்க கதாகரண்ட மேக்கே தியன்னே பிரஷ்ன கீப்பியாக்க ஹண்ட இதோட அமாத்தி வரையாத் நதுவ அப்பி வந்தான் காட்டது கதாகரண்ணே கேல ஈஸ் புட்டுவல்ட்டு அதை கதா கண்ண தத்துவகிட்ட பத்துலா தியனோ மே ஆண்டுவ இதின் மேக அமாத்தியவர நல்லுக்குதே தம்மே சமாகம் நம வினஸ்கரணக்கே லியா பதிஞ்சி வினஸ்கரணக்கிட்ட தின விசக பிரசித்தி தன்வீமக் தாண்ட திபுனா ஏக வினஸ்கரில் அது தன் சமாகம் பிரசித்தி தன்னே ரெஜிஸ்ட்ரார் அத்தின் தமாய் ஏக எதிர்பார்த்தேன். இது மே கரு அமத்துமணி மட்டத்தியன பிரஷ்னே மம்மே ஹோயில பெல்லு ஐமே மேகட மே ஹேத்துவ கியல இதக்கொட்ட மட்ட லபுனு தொருத்துருவல்ட மேகே எக்க அரமுனாக் தமாய் அர ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கியன இண்டெக்ஸ்கே அப்பே ரேங்க் எக்க பல்ல ஹேட்ட வெட்டல தியன் நிசா அடுவிலா தியன நிசா ஏக விசேஷம் நங்வான் இது உடாட்ட கெனியாண்ட ஏமத் நத்தம் வியாபார ரெஜிஸ்டர் கல்லா ஏ வியாபார கிரீமே கால பிரமாணே அடு கிரீம சந்தா தமாய் கீழத்தி அமாய் தியன்னே மே ரெஜிஸ்டார் அத்தேங் மேக தன்வீம பல கிரீம இதின் மட்ட தியன பிரச்சனை தான் மேக்கே வியதமக்கோ கவுது தரான் இசர்னாங் மகே சமாகம தியனோனா ஏ சமாகமே பிரசித்தி தன்வீமக் தானுக்கொட்ட ஏகே வியதம அப்பி தரான்டோனி நமுத் அத வியதம கவு காகெந்த ஆயக்கரான் இதோட சமாகம் ரெஜிஸ்டார் விசின் ஏ வியதம் தரணும் ஏமாத் நத்தம் ரஜையர தவாத் பரக் விழாத மேக தீனக்கு லொக்கு கட்டுலுவாக் தீனோ இது மேக்கே மகிதான மேக்கே தீன ஹட்டியட மே பணத்தட அணுவ மேக அயக்கிரீமாக் சந்தா வினம கேசட் பாத்திரையாக் சமாகம் ரெஜிஸ்டார் இதிரிபாத் கரண்டாத் பே இதோட அமாத்திவரையாட்டாத் மேக கேசட் பாத்திரையாக் இதிரிபாத் கரண்ட பெரினான் மேக மகிதாண்ட ஒபுத்துமா மெதன அவசான கதாவேதி பிலித்துரு கதாவேதி ஏ பிலிபந்தவ மே சபாவட்ட தனுவத் கரண்ண கேல இல்லீம கர்ணோ இது மேக்கே மே பணத்தே மேக்கட வட விஷால கட்லு சங்கியாவாக் மே சான்சோதனே கலையுத்து மே பணத்தே தியனோ சான்சோதன ராசியாக் கினேண்டோனி பங் உத்தாரண கீபேக் பெண்ணான்னான் ஏகத்தமா மேக்கே சிங்கள சக இங்கிலீஷி பணத்த வினவென பரஸ்பர விரோதி ஏக உதாரணையாக கட்டிட கிவோத் தேங் இங்கிலீஷியங் தேங் பணத்தே ஹாரசிய ஹத்ததேக்க வராங்கத்துல ஏக அணுவ சமாகம் ரெஜிஸ்டார்ட்ட முகக்கரி கட்டுலுவா திபுணனன் விருத்தம் அதிகரணேட்ட என்ன புழுவா இதோட இங்கிலீஷி பணத்தை தியன்னே மேக ஏக அர்த்த நிரூபணை கல்ல தியன்னே வாணிஜ மகாதீகரணைகிட்ட அண்ணோனி கேனக இல்லங்கிட்ட சிங்கள பணத்தை தியன்னே அபியாச்சனாதிகரணைகிட்ட அண்ணோனி கேள දැන් මේ උදාහරණයක් හැටියට මේ ඉංග්‍රීසි පනතෙන් කවුරු හරි අධිකරණයකට ගිහිල්ලා වාණිජ අධිකරණයකට ගිහිල්ලා ඒක ශ්‍රේෂ්ඨාධිකරණ අභියාචන අධිකරණයට යන්න නැතුව ඒකෙන් බේරලා යන්න පුළුවන්. මොකද ඒගොල්ලන් කියනවා අවසානයේදී මේක මෙතෙන්ට එන්න ඕනේ කාරණයක් නැමේ මේක නඩුව අයින් කරගන්න කියලා කියන්න පුළුවන්. ඉතින් මේ පිළිබඳව කොහෙලා බලන්න කියලා අපි අමාත්‍යතුමාගෙන් ඉල්ලීම කරනවා. ඊළඟට සමාගම් පනතට අනුව ඒ අපේ 2007 පනතේට අනුව මේකේ තියෙනවා ලියාපදිංචි එදා 2007 පනත ගෙනාවාම ලියාපදිංචි සියල්ලක් සමාගම් සියල්ලක් නැවත ලියාපදිංචි වෙන්න ඕනේ. එතකොට මේ ලියාපදිංචි උන් නැති සමාගම් සියල්ලක් දේපල රාජසන්තක වෙනවා. එතකොට සමහරක් වෙලාවට සමාගම ලියාපදිංචි වෙලා ඒකට අයිති තියෙන ඒකේ නමට තියෙන දේපල සමහරක් ඒවා සමාගමේ ලියාපදිංචිය නැති වෙන්න පුළුවන්. නමුත් නම තියෙන්නේ සමාගමට. සමාගම රාජසන්තක වෙනවා. නමුත් රජය දන්නේ නැහැ දේපොළ මොනවද මේවට අයිති දේපොළ කාටද අයිති කියන එක දන්නේ නැහැ. ඒක නිසා අර පස්සට ගිහිල්ලා වෙලා සමහරක් වෙලාවට ඒ දෙන්න අතරම කවුරු හරි තව එක්කෙනෙක්ට විකුණන්න පුළුවන්. විකුණලි වෙලා ඒක වෙනත් සමාගමකට අයත් කරගන්න පුළුවන්. ඉතින් මේක පැහැදිලි නැහැ. ඉතින් මේ පිළිබඳව මම හිතන්නේ නැවත සංශෝධන ගෙන එන්න ඕනේ. විශේෂයෙන්ම මේ පිළිබඳව හොයා බලන්න ඕනේ. මම හිතනවා බුද්ධික අපේ අමාත්‍යතුමා ඔබතුමා මේ පිළිබඳවත් හොයලා බලයි කියලා. ඊළඟට පනතේ 394 හයවෙනි එකේදී එතකොට මේ යම්කිසි සමාගමක් පහළ දාලා කොටස්කරුවන් අයකරුවන්ට නැවත අර ඒ ගෙවීමක් කරන්න යනකොට ඒක ඉංග්‍රීසි එකේ තියෙන්නේ අවුරුදු 5ක් කියලා. එතකොට සිංහල පනතේ තියෙනවා අවුරුදු 10ක් කියලා. ඉතින් මේ දෙකම මෙවැනි ගැටලු රාශියක් මේ පනතේ තියෙනවා. මේ පනත ඉතාමත් කඩිනමින් මේ සංශෝධනත් ගෙන එන්න කියලා මේ පිළිබඳව හොයලා බලලා සංශෝධන ඉතාමත් කඩිනමින් ගෙන එන්න කියලා මම ඔබතුමාගෙන් ඉල්ලීම කරනවා. ඉතින් මට මේ අද ගෙනෙන පනතේ මේ පිළිබඳව පමණයි ප්‍රකාශ කරන්න තියෙන්නේ. ඉතින් මේ අමාත්‍යංශයට අයිති ඔබ ඔබතුමාගේ ඒ වගේම අපේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමත් ඉන්නවා. අයිති මේ සාගර විශ්වවිද්‍යාලය පිළිබඳව අපිට ලොකු ගැටලු ටිකක් තියෙනවා. මේ පිළිබඳව ඒකේ ඉන්න ශිෂ්‍යයන් දෙමව්පියන් බොහෝ දෙනෙක් කාලයක් තිස්සේ හම්බ වුණා. ඉතින් මේක ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරලා තියෙන පාර්ලිමේන්තුවට ඒකට කාලයක් යන නිසා මේ අවස්ථාව කරගන්නවා. ඒ පිළිබඳවත් ඔබතුමාගෙන් ප්‍රශ්න කරන්න විමසන්න ඒ පිළිබඳව ඔබතුමා මැදිහත් වෙන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. මොකද
වාර්තා විනාඩියක් කාලයක් තියෙනවා.
විනාඩියක දැන් මේ මට විනාඩි දෙකක් පමණ දෙන්න ගරු ඇමතුමනි මේ ඉතාම කිටියෙන් කියන්නම්. මේකේ දැන් මේ විශ්වවිද්‍යාලයේ UGC එකට අයත් වෙලා නැහැ. ප්‍රතිපාදන කොමිෂන් සමාවට අයත් නැහැ. ඉතින් මේක නිසා විශාල ගැටළු වලට මේගොල්ලන් මුහුණ දෙනවා. ඊළඟට මේකේ විෂය නිර්දේශයනුත් ප්‍රමිතියකට අනුව නැහැ. මේක වෙනත් රටවල ජාත්‍යන්තරයේ ඒක පිළිගන්නේ නැති තත්වයකට පත් වෙලා තියෙනවා. ඊළඟට මේකේ තියෙන ලොකුම කාරණේ තමයි මේක මේ විශ්වවිද්‍යාලයේ ඇත්තරම් පිහිටවලා තියෙන්නේ මේ සාගර විශ්වවිද්‍යාලයේ තුලින් අර මරයන් ඉංජිනේර්ස්ලා එහෙමත් නැත්නම් ඒගොල්ලන් නැවක ගමන් කරන ඉංජිනේරුවන් හැටියට කටයුතු කරන්න. නමුත් මේකේ එසේ ක්‍රියාකරන්න සමෘද්ධ ඉංජිනේරුවෙක් හැටියට කටයුතු කරන්න අර CDC කියන බලපත්‍රයේ ලයිසන් එක අවශ්‍යයි. දැන් පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවල සිනෙක් එක තියෙනවා, වෙනත් විශ්වවිද්‍යාල තියෙනවා. මේ විශ්වවිද්‍යාලවල ඒ ලයිසන් එක දෙනවා. නමුත් අපේ මෙම සාගර විශ්වවිද්‍යාලය ඒක තවමත් දෙන්නේ නැහැ. ඉතින් මේ පිළිබඳ මේක දුන්නේ නැත්නම් ඒ උපාධිය අරගෙන පාරට බහින්න තියෙන්නේ. මේ තරම් උගත් බුද්ධිමතුන් හොඳම ලකුණු තියන අය නැති වුණත් නමුත් ගණිත විෂයෙන් හොඳට ඉගෙනගෙන මේ විශ්වවිද්‍යාලයට ගිහිලා මෙවැනි ගැටළු වලට මුහුණ දෙනවා. ඊළඟට විෂය නිර්දේශයේ ප්‍රමිතිය පිළිබඳව මම කිව්වා. ඒ පිළිබඳවත් හොයලා බලන්න. ඊළඟ කාරණේ තමයි මේකේ මේ විශ්වවිද්‍යාලයේ අද කතිකාචාර්යවරුන් හැටියට කටයුතු කරන්නේ අපේ සමහරක් වෙලාවට මේ පිළිබඳව විෂය දැනුම තිබෙන කතිකාචාර්යවරු නැති නිසා මේ විශ්වවිද්‍යාලයේම ඉගෙනගත්ත කණ්ඩායමක් පමණයි. එතකොට මේගොල්ලන්ගේ දැනුම ඒ වගේම වෙනත් ගැටළු වලට මුහුණ දෙනවා. ඉතින් මේ පිළිබඳවත් හොයලා බලන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඉතින් මේකේ විශේෂයෙන්ම මේකේ පරිපාලන ගැටළු රාශියක් තියෙනවා. මට තව ගොඩක් තියෙනවා, මේ කාලය අවසන් නිසා මම මීට වඩා කතා කරන්නේ නැහැ. නමුත් මේ පිළිබඳව මේ විශ්වවිද්‍යාලයෙන් අපේ රටේ පමණක් නෙමෙයි ජාත්‍යන්තරයට අපේ දරුවන්ව යවන්න පුළුවන් හොඳම අවස්ථාවක්. ඉතින් මේ අවස්ථාවෙන් අපි ප්‍රයෝජන ගන්න ඔබ දෙපළම උගතුන් හැටියට දෙන්නම බුද්ධිමත් හැටියට කටයුතු කරන අමාත්‍යවරු ප්‍රායෝගිකව කටයුතු කරන්න පුළුවන් අමාත්‍යවරු හැටියට මා හිතනවා ඒක ක්‍රියාත්මක කරයි කියලා. ඊළඟට තව එක කාරණයකින් මම අවසන් කරනවා. රඹුක්කන අපේ කෑගල්ලේ වෘත්තීය පුහුණු මධ්‍යස්ථානය කෑගල්ල රඹුක්කන ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය සභාවට අයිති ගොඩනැගිල්ලක තමයි මේක 1992 ඉඳලා මේ තෙක් කාලයක් තියෙන්නේ. එතකොට මේකේ මේ ගොඩනැගිල්ල ප්‍රාදේශීය සභාවට කිසිම මුදලක් ගෙවන්නෙත් නැහැ. එතකොට ප්‍රාදේශීය සභාවෙන් ඒක නඩත්තු කරන්නෙත් නැහැ. වෘත්තීය පුහුණු අමාත්‍යාංශයෙන් නඩත්තු කරන්නෙත් නැහැ. එතකොට මේකේ ප්‍රමිතිය නැහැ කියලා මේ ගොඩනැගිල්ලේ තමයි කෑගල්ලේ වැඩිම විදුලි කාර්මික, දැව කාර්මික, ටෙරල් වැනි පාඨමාලාවල් වැඩියෙන්ම කෑගල්ල දිස්ත්‍රික්කයේ පුහුණු කරන්නේ මේ ස්ථානයේ. ඉතින් මේ ස්ථානයෙන් දැන් මේකේ ප්‍රමිතියක් නැහැ, මේ ගොඩනැගිල්ල පරණ වෙලා තියෙනවා කියලා මෙතනින් අරන් යන්න ඒක වෙන තැනකට ගෙනියන්න නැමෙයි. මේක කෙලින්ම වහලා දාන්න මේ වර්ෂයේදී කටයුතු කරනවා කියලා එතන තියෙන ශිෂ්‍යයන් කියනවා. ඉතින් අපි විශේෂයෙන් ඉල්ලීම් කරන්න අපිට ප්‍රාදේශීය සභාවත් එක්ක කතා කළා. මේ තියෙන ඉඩමේම ඔබ තමුන්නාන්සේලා මුදල් වෙන් කළා තියනවලු, ඒක කොහට ගෙනියයිද දන්නේ නැහැ. නමුත් මුදල් වෙන් කළා තියනවා නම් ඒ ස්ථානයේම ප්‍රාදේශීය සභාවෙන් අපිට ඉල්ලලා දෙන්න පුළුවන් ඒ ගොඩනැගිල්ලක් නවීන ගොඩනැගිල්ලක් හදන්න කියලා. මොකද මේ ස්ථානය ඉතාමත් හැම පැත්තකින් යන්න කුරුණෑගලටත් ලේසි, හැම තැනටම යන්න ලේසි ස්ථානයක තියෙන්නේ. ඉතාමත් වටිනා ගොඩන බිමක තියෙන්නේ. ඒක නිසා මේකෙන් ප්‍රයෝජනය ගන්න මේක කොහටවත් අරන් යන්න එපා. අපේ ඒ තියෙන ඒ හැදිලා තියෙන වැඩිම ප්‍රමාණයක් කෑගල දිස්ත්‍රික්කයෙන් එනවා කියන්නේ ඉතින් ඒක ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. ඒක එකපාරටම නැවතුනොත් ඉතින් අපේ බුද්ධික අමාත්‍යතුමාගෙනුත් අපේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමාගෙනුත් ඉල්ලීම කරන්නේ මේ ස්ථානයේදී රඹුක්කන ඒ පවත්තන ගොඩනැගිල්ලක් නව ගොඩනැගිල්ලක් ලබා දීලා කටයුතු කරන්න කියලා ඉල්ලීම කරනවා. අපිට උදව් කරන්න පුළුවන් ගොඩනැගිල්ලක් හදන්න ප්‍රාදේශ සභාව ඒ ප්‍රාදේශ සභාවෙන් අපිට ඉල්ලීමක් කරන්න පුළුවන්. ඉතින් එහෙනම් බොහොමත්ම ස්තුතියි විශේෂයෙන්ම සාගර විශ්වවිද්‍යාලය පිළිබඳවත් මේ සංශෝධන පනත තවත් සංශෝධන රාශියක් අවශ්‍යයි. ඒ පිළිබඳවත් කටයුතු කරන්න ඔබ දෙපළට හැකියාව ලැබේවායි කියලා ප්‍රාර්ථනා කරනවා.